இன்றைக்கு இயேசு கற்பித்த அனைத்தும் என்ற நம்முடைய வேதபாட தொடரை நாம் தொடர்கிறோம். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். ஆண்டவர் இந்த சுவிசேஷத்திலே கடைசி அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறோம். நாம் உலகெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாக்கும் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர் கட்டளையிட்ட ஒவ்வொன்றையும் கை கொள்ளும்படி நாம் போதிக்க வேண்டும். அந்த அந்த உதாசீனப்படுத்தப்பட்ட அந்த பகுதியை நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக சுவிசேஷமயமாக்கல் நடைபெறுகிறது. ஆனால் இயேசு கற்பித்த அனைத்தையும் நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், இந்த கட்டளை கீழ்ப்படிய வேண்டும் என்றால், சுவிசேஷங்களிலிருந்து இயேசு என்ன கற்பித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, தம்முடைய சீஷர்களை அழைத்துச் சென்ற இந்த சூழ்நிலைகளின் மூலமாக, சுவிசேஷங்களை படிக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் நாம் இயேசு கற்பித்ததை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே சொல்லுகிற காரியங்களை மத்தேயு 24 அதிகாரம் இயேசு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். சீஷர்களுடைய கேள்விகளுக்கு, எப்பொழுது இந்த தேவாலயம் இடிக்கப்படும், உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும்? கடந்த பகுதியிலே நாம் பார்த்தோம், அவர் அடிக்கடி தொடர்ந்து சொன்ன காரியம் வஞ்சகம் என்பதாக இருக்கிறது. நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் இந்த வஞ்சகம். ஏனென்றால் டயமண்ட் வாங்க செல்கிறவர்கள் அவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதிலே கரிசனா இருப்பார்கள். பொன் வாங்க செல்கிறவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்று கரிசனா இருப்பார்கள். ஒரு நிபுணரை, டயமண்டை பற்றியும் தங்கத்தை பற்றியும் நன்றாக அறிந்தவர்களை அழைத்துச் சென்று வாங்க போவார்கள். அதே விதமாகத்தான் நாமும் வஞ்சகத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். நாம் சத்தியத்தை நேசிக்க வேண்டும். நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட நாட வேண்டும். நாம் புத்தி கூர்மையினாலே நாம் வஞ்சகத்துக்கு தப்பிக்கொள்ள முடியாது. அநேக புத்தி கூர்மையானவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பிசாசானவன் சர்ப்பத்தின் மூலமாக வந்தான். பிசாசானவன் பூமியிலே இருக்கக்கூடிய மனுஷர்களே எல்லா புத்திசாலியை காட்டிலும் அவர் பெரிய புத்திசாலி. ஆகவே நாம் புத்திசாலித்தனத்தினாலே சாத்தானை மேற்கொள்ள முடியாது. அவன் நம்மை காட்டிலும் மிகவும் புத்திசாலியானவன். நம்முடைய கிறிஸ்தவர்களே மிக புத்திசாலிகளே வஞ்சித்து விடுவான். அநேக புத்திசாலி கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆகவே நாம் சத்தியத்தை நேசிக்க வேண்டும். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட நாட வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிய நாட வேண்டும். அப்பொழுது நாம் உபதேசத்தை அறிந்து கொள்வோம். இயேசு யோவான் 7 அதிகாரத்திலே சொன்ன காரியம் இதோடு மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது. நீங்கள் உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோவான் 7 அதிகாரம் 17 வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ, தேவனிசத்தை செய்ய விரும்புகிறவன் எவனோ, அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ, நான் சுயமா பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான் என்று சொன்னார். ஆகவே நான் மெய்யாகவே இதயத்தின் ஆழத்திலே தேவனிசத்தை செய்ய நான் விரும்புவேன் என்றால் நான் சத்தியத்தை அறிந்து கொள்வேன். அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து சொல்லுகிறார். மத்தேயு 24 அதிகாரத்திலே வஞ்சகத்தை குறித்து 5 வசனத்திலே சொன்ன பிறகு, யுத்தங்கள் வரும், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இயேசு கடைசி காலத்தை குறித்து தொடர்ந்து சொன்ன காரியம் ஒரு காரியம், தம்முடைய சீஷர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அநேக தடவைகள் இயேசு பேசின, ஜனங்களிடத்தில் பேசின காரியத்திலே வருகிறது, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். பழைய ஏற்பாட்டிலும் கூட பயப்படாதிருங்கள், தேவன்களோடு இருப்பாருங்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நடைபெற வேண்டும். ஆனால் இது முடிவு அல்ல. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் முடிவு அல்ல. ஜனத்துக்கு ஜனம் விரோதமா, ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா, ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் பிரசவ வேதனைகளுக்கு ஆரம்பம். கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை பிரசவ, ஒரு குழந்தை பிரசவிக்கிறதுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இங்கே இந்த பதம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தை பிறக்கிறதை எதிர்பார்க்கும் பொழுது அவளுக்கு ஒன்று புரிகிறது, குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக ஒரு பயங்கரமான ஒரு வேதனையுள்ள நேரம் இருக்க போகிறது என்பதை அறிந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் குழந்தை பிறக்கும். இயேசு பிரசவ வேதனை பற்றி இங்கு பேசுகிறார். பிரசவம் வரும் வருவதற்கு முன்பதாக, குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக வரும் உபத்திரவம், வரும் வேதனை. தொடர்ந்து சொல்லுகிறார், அவங்களுக்கு யுத்தமும் யுத்தம் செய்திகளும் வரும், அது பிரசவ வேதனைகளுக்கு ஆரம்பம் தான் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு உபத்திரவத்தை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, நாம் உபத்திரவத்தை எதிர்பார்க்கிறோமா? இல்லை. எதிர்நோக்கி இருக்கிறோமா? தாயானவள் வேதனையை எதிர்நோக்கி இருக்கிறாளா? இல்லை. எதை எதிர்நோக்கி இருக்கிறாள்? அந்த குழந்தை பிறப்பதை. ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக உபத்திரவம் வரும் என்பதை அறிந்திருக்கிறாளா? ஆமா, நிச்சயமாகவே. ஆகவே நாம் மகா உபத்திரவத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கவில்லை, கிறிஸ்துவனுடைய வருகை தான் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக உபத்திரவம் வரும், கடைசி காலங்களுக்கான ஒரு அடையாளம். அவர்கள் அங்கே உபத்திரவங்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள். இதுதான் இயேசு பேசினீர்கள் மிகவும் தெளிவான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் பூமி எரிச்சல்களையும் பற்றி பேசுகிறவர்கள் பஞ்சங்களை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அங்கே கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக ஒரு மகா உபத்திரம் வரும் என்பதை பேச மாட்டேன் என்கிறார்களே. ஆனாலும் இயேசு இதை குறித்து மிகவும் தெளிவாக பேசியிருக்கிறார். அதனுடைய காரணம் என்னவென்றால், பிசாசானவன் கிறிஸ்தவத்தினுடைய பெரும்பகுதியை வஞ்சித்து விட்டிருக்கிறான். நீங்கள் மகா உபத்திரம் உங்களுக்கு வராது என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து ரகசியமாக வந்து உங்களை எடுத்துக் கொள்வார் என்று சொல்கிறார். உபத்திரவத்தை தப்பிக் கொள்வீர்கள் என்று சொல்கிறான். அந்த வேதத்தில் எந்த ஒரு வசனத்தையும் அப்படி பார்க்க முடியாது. இது பிசாசனுடைய ஒரு பொய். அநேக சுவிசேஷ கிறிஸ்தவர்களும் இதனாலே வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். நான் உங்களை வாசிக்கிறேன், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து இயேசு யோவான் 16:33 சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொன்னார். உபத்திரம் என்பது தேவனுடைய நியாயத்திற்பு அல்ல. கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிக் கொள்வார்கள். உபத்திரவம் மனுஷனிலிருந்து வருகிறது. உபத்திரவம் தேவனிடத்தில் வந்தால் கிறிஸ்தவர்கள் அதற்கு தப்பிக் கொள்வார்கள். ஆனால் யுத்தங்களும் பஞ்சங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிற உபத்திரவம் அல்ல. அநேக யுத்தங்களும் பஞ்சங்களும் நடைபெற்றிருக்கின்றன வரலாற்றிலே. ஆனால் கிறிஸ்தவர்களும் கூட அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தேவனிடத்திலிருந்து வந்த நியாயத்திற்பல்ல, அது அல்லவே அல்ல. இங்கே சொல்லுகிறது, அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒரு காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒரு பகைப்பார்கள். ஜனங்கள் வீழ்கிறதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், அந்த சமயத்திலே அவர்களுடைய தலைவர்கள் அவர்களை உபத்திரத்திற்கென்று ஆயத்தப்படுத்தவில்லை. அவர்கள் கிறிஸ்து உங்களுக்கு ரகசியமாக வந்து எடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். அதனாலே அவர்கள் தயாரா இல்லாதபடிக்கு உபத்திரம் வந்த பொழுது அவர்கள் விழுந்து போனார்கள். சைனாவிலே தான் நடந்தது. அநேக வருடங்களாக மிஷினரிகள் இயேசு வந்து உங்களை ரகசியமா எடுத்துக் கொள்வார் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் உபத்திரம் வந்த பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போய்விட்டார்கள். யாருடைய தோல்வி அது? மிஷினரிகளுடைய தோல்வி. இது அங்கே உபத்திரம் வரும் என்பதை அவர்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கவில்லை. கிறிஸ்து வருவதா அப்படி இருக்கும் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்த சமயத்தில் அநேகர் விழுந்து போவார்கள். ஒரு சிலர் அல்ல, அநேகர் விழுந்து போ ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவர் பயப்பார்கள். அநேக கள்ளத்திற்கு எழுப்பி அநேகர் வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அங்கே இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் இருக்கும். இந்த பொழுதுபோக்கு உலகத்திலே திரைப்படங்களும் இசைகளும் இணையதளமும் ஆபாச படங்களும் இப்படி பாவம் திரளாய் பெருகி இருக்க போகிறது. அந்த நாட்களிலே விபச்சாரமும் ஓரின சேர்க்கை எல்லா விதமான பாவமும் அந்த நாட்களிலே பெருகி இருக்கும். அப்பொழுது அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இயேசுவை ஊக்கமாய் அன்பு கூறுவதற்கு பார்க்கிலும் அவர்கள் தணிந்து போவார்கள். அவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவை முற்றிலுமாக விட்டுவிடாதிருப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவை கைவிட்டு விடார்கள் என்று அல்ல, அவர்கள் தேவன் மீது இருக்கிறதான அன்பிலே தணிந்து போவார்கள். மற்றவர்கள் மீது இருக்கிற அன்பிலும் தணிந்து போவார்கள், மற்றவர்களை பகைப்பார்கள். ஆனால் முடி புரிந்த நிலையத்திற்போடே ரட்சிக்கப்படுவான். இந்த பின்னணி என்ன? இது அன்பை சொல்லுகிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போவோம், ஆனால் முடிவு புரியந்தம் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான். இதனுடைய பின்னணியத்தை பார்க்கிறீர்களா? 12:13 வசனங்கள், அநேகருடைய அன்பு தணிந்து போவோம் ஆனால் முடிவு புரிந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனுடைய பொருள் என்னவென்றால், முடிவு புரிந்த அன்பிலே நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஊக்கமான தேவன் மீது உள்ள அன்பு, ஊக்கமான மற்றவர்கள் மீது உள்ள அன்பு. எப்படி மற்றவர்கள் அவனை நடத்தினாலும் பரவாயில்லை, அவன் அன்பிலே நிலைத்திருப்பான். அதனாலே அவன் ரட்சிக்கப்படுவான். ஆகவே ரட்சிப்பு யாருக்கு வருகிறது? அன்பிலே முடிவிருந்த நிலைநிற்க விரும்புகிறவனுக்கு தான் வருகிறது. அதனால தான் அன்பு எல்லாவற்றிலும் பெரிதா இருக்கிறது. இது உபதேசத்தை புரிந்து கொள்வது பெரிதல்ல, இயேசுவின் மீது ஊக்கமான அன்பு கொண்டிருப்பதுதான் மிகவும் பெரியது. ஒருவர் மீது உள்ள ஊக்கமாய் அன்பு கூறுவது, இதுதான் இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜனங்களை பாதுகாக்கும்படி பிரசவிக்க வேண்டிய ஒரு செய்தியா இருக்கிறது. தணிந்து போவதிலிருந்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசவிக்கப்படும். நரகத்திலிருந்து ரட்சிக்கப்படக்கூடியதான இந்த சுவிசேஷம் அல்ல, அநேகர் நரகத்திலிருந்து தப்புகிறதான சுவிசேஷத்தையும் பொருளாதார விருத்தியையும் சுகமாக்குதலையும் பற்றிய சுவிசேஷத்தை தான் சொல்லுகிறார்கள். இது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? முழுவதும் பிரசவிக்கப்பட வேண்டிய ஒரு சாட்சியா பிரசவிக்க வேண்டிய சுவிசேஷம். எல்லாரும் ரட்சிக்கப்பட போவதில்லை, அதனுடைய வழி மிகவும் குறுகலா இருக்கிறது, கண்டுபிடிக்கிற சிலர். இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? இது ரோமர் 14 சொல்லப்பட்டிருக்கிறது. 17 வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. கடைசி நாட்களில் என்ன பிரசங்கப்பட போறது? தேவனுடைய ராஜ்யம், நீதி, சமாதானம், நீதியின் சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம், தேவனோடு உள்ள சமாதானம், மனுஷரோடு உள்ள சமாதானம், உங்கள் இருதயத்தில் உள்ள சமாதானம், எங்கே ஒரு வாக்குவாதம், பயம், எந்த குழப்பம் இல்லை, வீட்டிலே சமாதானம், நித்தியமான சந்தோஷம் இருக்கிறதான, எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷம் இருக்கிறதான, அது இதுதான் இப்படிப்பட்ட சுவிசேஷம் தான் கடைசி நாட்களில் பிரசங்கப்பட போகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு சபையிலே பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதியும் சமாதானம் பரிசுத்தாவின் சந்தோஷத்தை பிரசங்கிக்கிற சபையில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் கடைசி நாட்களிலே. ஆகவே நாம் இங்கே பார்ப்பது என்ன, இது ஒரு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் எல்லா தேசத்துக்கும். தேவன் எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அதனுடைய முழு முடிவு என்னவென்றால், ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு தேவனுக்கென்று ஒரு புதுவிய சாட்சி இருக்கும். தேவனுக்கென்று ஒவ்வொரு தேசத்திலும் சாட்சியாக ஒரு தூய சாட்சி இருக்க வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்றல்ல, இந்தியாவிலே சுவிசேஷத்தை எல்லாரும் கேட்க சந்தர்ப்பம் கூட கிடையாது. ஆனால் எல்லா தேசங்களிலும் சாட்சி இருக்கும் தேவனுக்கென்று. துரதிருஷ்டவசமாக அநேகர் எண்ணிக்கையை தான் வலியுறுத்துகிறார்கள். நாம் எல்லாருக்கும் சுவிசேஷம் கொண்டு போக வேண்டும் சொல்கிறார்கள். அது நல்ல விருப்பம் தான். இயேசுவே சொன்னார், எல்லா சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லுங்கள் சொன்னார். ஆனால் இந்தியாவை போன்ற ஒரு தேசத்திலே ஒரு நொடிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரு மணி நேரத்திலே 3600 குழந்தை பிறக்கிறது. நீங்கள் ஒரு மணி நேரத்திலே 3600 பேரை நீங்கள் சந்திக்க வேண்டுமே. இந்தியாவையுமே சந்திப்பதற்கு அது ரொம்ப கடினமாக இருக்கிறது. மற்ற நாடுகளை விட்டு விடுங்கள். நாம் இதுக்குனால் நாம் இது மிகவும் கூடாத காரியம். ஆகவே நாம் நம்மை நாம் வஞ்சிக்க விரும்பவில்லை. ஆனால் எத்தனையோ நாடுகள், எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் சந்திப்பது கஷ்டம். ஆனால் ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு தூய்மையான, சமரசமற்ற, தரமான கிறிஸ்துவுக்கான சாட்சிகளை ஏற்படுத்த முடியும். அதுதான் இப்ப காலத்தினுடைய மிகவும் அவசியமான தேவையா இருக்கிறது. அதிலே நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால், இதே எனோதானோ என்ற மூன்றாம் தரமான பயனற்ற ஒரு கிறிஸ்தவத்தை நாம் எல்லா இடத்திலும் பரப்ப விரும்பிக் கொண்டிருப்போம் என்றால், ஒரு சுவிசேஷத்தை சமூக நல சுவிசேஷத்தை செய்கிறார்கள். இதெல்லாம் அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கிக்கவில்லை. இதெல்லாம் சுவிசேஷத்தினால் விளைகிற ஒரு பலனை இல்லாமல் அது சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷம் ஒரு தூய சாட்சியை, கிறிஸ்துவுக்கென்ற சாட்சியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு தேவாலயத்தை இடிபடுகிறதை குறித்து சொல்கிறார். இன்னொரு கேள்வி, அவர்கள் கேட்ட கேள்வி, அதற்கான பதிலை ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார். மூன்றாம் வசனத்திலே கேட்ட கேள்வி, 15 வசனத்திலே பாழாக்குற அறுப்பறை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க காணும் பொழுது, பரிசுத்த ஸ்தலம் தேவாலயத்தில் இருக்கிறது. அது யூதருடைய காலத்தை தான் குறிக்கிறது. சபை கட்டிடத்திலே எந்த பரிசுத்த ஸ்தலமும் இல்லை. ஆகவே அந்த முதலாவது கேள்வி, இந்த தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும் என்ற கேள்விக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். அது எப்பொழுது இடிக்கப்படும் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாழாக்குற அருவறுப்பு மகாபரிசு ஸ்தலத்திலே, தேவாலயத்தில் வந்து நிற்கும் பொழுது என்று சொல்லுகிறார். நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த மகாபரிசு ஸ்தலத்திலே, தேவாலயத்திலே பன்றி பலியிடப்பட்டது. யூதர்களுடைய பார்வையிலே அந்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டும் என்று செய்யப்பட்டது என்று கேள்விப்படுகிறேன். அதுதான் 70 ஆண்டிலே அல்லது அந்த தேவாலயம் இடிக்கப்பட்ட பொழுது. அதை பார்க்கும் பொழுது, அது நடக்கும் பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். 40 வருடங்களுக்கு பின்னால் நடக்க போற சம்பவத்தை இயேசு குறித்து சொல்லுகிறார். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போ கடவர்கள், அந்த யூத ஜனங்களுக்கு என்று குறிப்பாக பேசுகிறார். இது கடைசி நாட்களுக்கான ஒரு பதில் அல்ல, இது இரண்டாவது கேள்விக்கான பதில் அல்ல, முதல் கேள்விக்கான பதில். அப்பொழுது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போ கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன், ஓடு என்று சொல்கிறார். ஏனென்றால் அந்த நாட்களில் உபத்திரவ நாட்களாக இருக்கும். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, அது மிகவும் கடினமாக இருக்க போகிறது. எப்படி குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஓடுவார்கள்? நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவத்திற்கு வேண்டிக் கொள்ளுங்கள். மாரி காலத்திலே ஓடுவது மிகவும் கடினமாயிருக்கும். ஓய்வு நாளில் சம்பவத்திற்கு வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். அது யூதர்களை குறிக்கிறது. யூதர்கள் அங்கே ஓய்வு நாளிலே போகும் பொழுது ரோமர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆகவே அது அப்படி இல்லாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றார். ஜெபம் காரியங்களை மாற்ற முடியும் தெரியுமா? அந்த வார்த்தைகளை சீரியஸாக எடுத்துக்கொண்டவர்கள் ஜெபித்திருப்பார்கள். ஏனென்றால் அப்பொழுது உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிப்பதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும். இப்பொழுது இரண்டாவது கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். அங்கே ஒரு மகா பெரிய உபத்திரவம் உண்டாகும். 2000 வருடங்களுக்கு பிறகு தேவாலயம் இடிக்கப்பட்டதிலிருந்து 2000 வருடம் கழித்து அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட காலத்தை தேவன் தீர்மானித்திருக்கிறார். எவ்வளவு நாளும் தம்முடைய ஜனங்கள் உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்திலே ஒரு சபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சிபர்னா சபையை குறித்து சொல்லுகிறார், உனக்கு பாடு வரப்போகிறது. 10 வசனத்தினுடைய நடுப்பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அது ஒரு குறிப்பிட்ட கால அளவு, தேவன் அதை அனுமதிக்கிறார், அது முடிந்துவிடும். இதுதான் நமக்கு ஒரு ஆறுதல். எந்த ஒரு உபத்திரவமோ எந்த ஒரு பாடுவோ இருந்தாலும் நம்முடைய திராணிக்கு மேலாக ஆண்டவர் நம் சோதிக்கப்பட அனுமதிக்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட காலம், அது தோங்குவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். அந்த காலத்தை நாம் அறியாதிருக்கிறோம், ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். அந்த முடிவு வரும் பொழுது எப்படியாவது ஒரு முடிவு வந்துவிடும். தேவன் அதற்கு ஒரு முடிவை கொண்டு வந்து விடுவார். நாம் அநேக நாடுகளில் நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ரோமாபுரியில் நடந்ததை பார்த்திருக்கிறோம். 4th century ஆரம்பத்திலே தேவன் அந்த உபத்திரத்துக்கு முடிவை போட்டார். 2-3 நூற்றாண்டுகளிலே மிகவும் மகா உபத்திரம் நடைபெற்றது. தேவன் அதுக்கு முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆகவே அது குறைக்கப்படும். அந்த சமயத்திலே அந்த நாட்களிலே இயேசு இங்கே வந்து விட்டார், அங்கே இருக்கிறார், வருகை வந்து விட்டது என்று சொன்னால் நம்பாதிருங்கள் என்று சொல்கிறார். அதை நம்பாதிருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2 சொல்லுகிறது இதை போல, கிட்டத்தட்ட இதை போல சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:1 சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் மறுநாளில் சேர்க்கப்படுவதை குறித்து அங்கே எடுத்துக் கொள்ளப்படுவதில் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்றால், வருகையையும் அவர்கள் சேர்க்கப்படுவதை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 4 நான் உங்களுக்கு எழுதினது போல அந்த காரியத்தை ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களுக்கு வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவின் நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இயேசுடைய வருகை வந்துவிட்டது, நீங்கள் விட்டுவிடப்பட்டீர்கள் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். ஏனென்றால் யாரும் உங்களை வஞ்சிக்க வேண்டாம். அந்த நாளானது வராது. அந்த கேட்டின் மகன் வெளிப்படாது விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்படாத ஒழிய அந்த நாள் வராது என்று சொல்கிறார். தன்னை எதிர்த்து நிற்கிறார் தேவன் என்னப்படுவது ஏதோ தன்னை உயர்த்துகிறவனாயும் இருப்பான். அவன் வெளிப்படும் வரைக்கும் அது அந்திகிறிஸ்து. அந்த நாள் வராது. அந்திகிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நான் உங்களோடு இருக்கும்போது இதனை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 5 சொல்லுகிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வல்லமை அந்த அந்திகிறிஸ்துவை தடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாள் வர வரைக்கும் அந்த வல்லமை போய்விடும். அப்பொழுது அந்த அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். தேவன் அநேக காரியங்களை இந்த உலகத்திலே தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார். பிசாசுகள் ஜனங்களை பிடித்துக் கொள்வதிலிருந்து தடுத்துக்கிறார். பூமியிலே ஒரு தடுத்து நிற்கும் சக்தி இருக்கிறது. ஆகவே இந்த அந்திகிறிஸ்துவை தடுத்து நிறுத்த ஒரு சக்தி இருக்கிறது. 2000 இருக்கிறது. ஒரு நாளிலே அந்த சக்தி போய்விடும். அப்பொழுது அந்திகிறிஸ்து வந்துவிடும். பரிசுத்தாவியில் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்று சிலர் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, பரிசுத்தாவியர் இங்கேதான் இருப்பார். பரிசுத்தாவினாலே மனந்திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்தப்பட்டு ஜனங்கள் மனந்திரும்புவார்கள். ஆகவே பரிசுத்தாவின் இங்கே இருக்கத்தான் போகிறார். அந்த நாள் குறைக்கப்பட்டால் ஒழிய யாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அது பெரிய ஒரு மகா உபத்திரவத்தின் நாட்களாக இருக்கும். 24:24 கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடங்களையும் அற்புதங்கள் செய்வார்கள். இதை முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஏற்கனவே எச்சரித்திருக்கிறேன். நீ வஞ்சனாய் இருக்க போகிறது, பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்க போகிறது. யாராவது வந்து இயேசு இங்கே வருகிறார் அங்கே வருகிறார், ரகசிய வருகை வந்துவிட்டது என்று சொன்னால் நம்பாதிருங்கள். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், அங்கே வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறனாலும் புறப்படாதிருங்கள். 26 இதோ அறை வீட்டிலே இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். என்னுடைய அறையிலே வந்து என் பக்கத்திலே கிறிஸ்து வந்து உட்கார்ந்து என்று சொன்னால் நம்பாதிருங்கள். ஏனென்றால் அவர் வரும் பொழுது அது அந்தரங்கமாய் ரகசியமாய் இருக்காது. 27 மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தையா இருக்கிறது இயேசு சொன்ன வார்த்தை. இதை வைத்து எப்படி ஜனங்கள் ரகசியமாய் வருவார் என்று நம்புகிறார்கள்? மின்னலை போல மனுஷகுமாருடைய வருகை இருக்கும். இந்த ரகசிய வருகை என்றதான இந்த போதகம் ஒரு 150 முன்பதாகத்தான் தொடங்கியது கிறிஸ்தவத்திலே. ஆதி அப்போஸ்தலர்கள் இதை நம்பவில்லை, ஆதி கிறிஸ்தவர்கள் நம்பவில்லை, வேதத்தில் எங்கும் இது எழுதப்படவில்லை. உபத்திரப்பட்ட நாடுகளில் இருக்க ஜனங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. உபத்திரமே இல்லாத நாடுகளிலே தான் ஜனங்கள், இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற தேசங்களிலே அவர்கள் தான் ஒரு ரகசிய வருகையை பிரசங்கித்தார்கள். அவர்கள் கிறிஸ்தவத்தின் மேலே ஒரு பெரிய தாக்கம் செல்வாக்கு இருந்ததுனாலே அந்த உபதேசத்தை உலகமெங்கும் பரப்பிவிட்டார்கள். ஜனங்கள் ஸ்கோஃபீல்ட் பைபிள் மூலமாக அப்படிப்பட்ட காரணம் மூலமாக இந்த உபதேசத்தை பரப்பிவிட்டிருக்கிறார்கள். எல்லாரும் அதை விசுவாசிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அது சத்தியம் அல்ல. அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உபத்திரவத்தை சந்திக்க மாட்டார்கள் என்று வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுவதை நாம் நம்புவது நமக்கு நல்லது. பிணம் எங்கேயோ அங்கே கழிவுகள் வந்து கூடும். அங்கே ஒரு உதாரண விளக்கத்தை சொல்லுகிறார். பிணம் எங்கே அங்கே கழிவு வந்து கூடுகிறது போல அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும் என்றால், ஒருவேளை ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இருக்கும், அநேகர் மறிப்பார்கள் என்பதாக இருக்கலாம் கிறிஸ்து வரும்பொழுது, அல்லது கிறிஸ்துவோடு நாம் சேர்த்துக் கொள்ளப்படுவோம். பிணம் இருக்கிற இடத்துல கழுகு வந்து சூறுவது போய் தானாக வருவது போல நாம் கிறிஸ்துவோடு சேர்த்துக் கொள்ளப்படுவோம் என்றும் இருக்கலாம். நாம் இதை குறித்து மிகவும் குறிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பதில் இருக்கிறது. அந்த நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே, 29 வசனத்தில் இருக்கிறது, அந்த நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே, அதற்கு பிறகு, உபத்திரவத்திற்கு பிறகு, அங்கே மகா உபத்திரவத்தை குறித்து 21 வசனத்தில் பேசினார். அதற்கு பிறகு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிய கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது, அதற்கு பிறகு, அப்பொழுது மாத்திரமே மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய்த்துக்கு வெக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை கொண்டு மறுமுனை மேட்டும் திசையிலிருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். அப்பொழுதுதான் தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். இது 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்துக்கோடு ஒத்திருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்திலே எடுத்துக் கொள்ளப்படுதலுடைய விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய நேரம் கொடுக்கப்படுவதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்திலே எடுத்துக் கொள்ளப்படுதலுடைய விவரத்தை பார்க்கலாம். ஒன்று வேதம் வேதத்தோடு ஒத்திருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 வசனம், கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். இந்த வார்த்தைகளை எல்லாம் பாருங்கள். கர்த்தர் வருவார், ஆரவாரம், பிரதான தூதன், தேவ எக்காலத்தோடும் நாம் உயிரோடு இருக்கிறவர்கள் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவோம். மேகங்கள் மேலே அவர்களுடைய ஆகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட விதமாக கர்த்தரோடு இருப்போம். எல்லா காரியம் இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள். அதே காரியங்கள் மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 30 வசனத்தில் மனுஷகுமாரோட அடையாளம் வானத்தில் காணப்படும் மேகங்கள். 31 வசனத்தில் எக்காலம், தேவதூதர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. எப்பொழுது இது நடைபெறும்? 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் மத்தேயு 24 அதிகாரம் 29 வசனத்தில் சொல்லப்படுகிறது. உபத்திரவத்திற்கு முடிந்த உடனே, 2 தெசலோனிக்கேயர் 2 சொன்னது போல அக்கிரமக்காரர் வெளிப்பட்டதற்கு பின்பு. இது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி உலகத்தில் இருக்கிறவர்கள் விசுவாசமானவன் எப்படி ஜனங்களை ஏமாற்ற வெற்றியடைந்து விட்டான். லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எப்படி என்று சொல்லட்டும், அவர்கள் வேதத்தை படிக்கிறதில்லை. அவர்கள் ஏதோ ஒரு போதகர் சொல்லுகிறதை அப்படியே விசுவாசிக்கிறார்கள். உங்களுடைய சொந்த மொழியில உங்களுக்கு வேதம் இருக்கும் என்றால், அதை படிக்கவில்லை என்றால், நீங்கள் வஞ்சிக்கப்பட தகுதியானவர்கள் தான். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நண்பர்களே, வேதத்தை நீங்கள் வாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். அதற்கு பிறகு ஒரு அடையாளத்தை கூறுகிறார். அத்திமரத்தின் ஊமை, அத்திமரத்தின் அடையாளம், அதில் இளங்கிளைகள் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. நாம் முன்பதாக இதை பற்றி குறிப்பிட்டோம். சபிக்கப்பட்ட அந்த அத்திமரம் துளிர்க்கிறது. இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் அங்கே அது ஆவிக்குரியதாக இருக்க போவதில்லை, அதில் கனி இல்லை. அது ஒரு தேசமாக திரும்ப வரும்பொழுது அங்கே சபிக்கப்பட்ட அந்த பட்டுப்போன மரம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. அது துளிர்க்கும் பொழுது இயேசு சமயமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த சந்ததி ஒழிந்து போகாது. இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முதலாக அதனால்தான் நாம் தான் கடைசி சந்ததி என்று நான் நம்புகிறோம். ஒரு தலைமுறை 70 வருடமோ 40 வருடமோ எனக்கு தெரியாது. ஆனால் இது கடைசி தலைமுறையாக இருக்க போகிறது. இந்த காரியங்களை பார்க்க போகிற சந்ததி, வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா தவிர ஒருவரும் அறியான். அந்த குறிப்பிட்ட நாளை யாரும் அறியார்கள். மிகவும் தெளிவாக இருக்கிறது. அநேக ஜனங்கள் அந்த குறிப்பிட்ட நாளை சொல்லுகிறவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். 33 வசனம் அவர்கள் வரும் பொழுது சமயமாயிருக்கிறது அறிவீர்கள், ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளை நாழிகை அறிய மாட்டீர்கள். ஆகவே நாம் அந்த குறிப்பிட்ட நாளுக்காக நாம் காத்திருக்க தேவையில்லை. அநேகர் சொல்கிறார்கள் இந்த நாளிலே வரப்போகிறார் என்று சொல்கிறார். கடந்த வருடங்கள் எல்லாம் அநேகர் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை, ஆனால் அதெல்லாம் தவறாய் போய்விட்டது. ஆனாலும் நாம் இப்படிதான் இருக்க போகிறது என்று நாம் அறியாமல் இருக்க தேவையில்லை. பேதுரு சொல்லுகிறாரு, பேதுரு 2 மூன்றாம் அதிகாரத்திலே அநேக ஜனங்கள் அநேக வருடங்களாக இயேசு கிறிஸ்து வருகை பற்றி சொல்லுகிறார்கள், ஆனால் எல்லாம் இப்படி இருக்கிற வண்ணமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 2 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனத்தில் அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிப்பின் தோற்றம் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவன் பொறுமையாயிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அவர் வருவது சமீபமாயிருக்கதை அறிவீர்கள், ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளை அறிய மாட்டீர்கள் என்று சொல்கிறார். நாம் தொடர்ந்து அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம்.